நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் யூசுப் அவர்களே. இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நிறைய பேர் ஒவ்வொரு வருடமும் வருகிறார்கள், இங்கே தங்குவதற்கு வருகிறார்கள் அல்லது தற்காலிகமாக இருப்பதற்கு வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வருகின்றார்கள். அவர்களுக்கு முதலாவது தேவையாக இருப்பது இந்த தங்குமிடம் இல்லையா, ஒரு இடம். அதுல இந்த வாடகைக்கு வீட்டை பெறுவதில் நிறைய சிரமங்கள் இருப்பதாக எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம், நாங்களும் அனுபவத்தில் கண்டிருப்போம் வந்த போது இது இல்லையா. அப்ப அதை பற்றி நாங்கள் இன்றைய தினம் பேசலாம் இல்லையா.
ஆமா, இந்த நாட்டில் வசிக்கிற ஒவ்வொருவருக்குமே தனக்கு ஒரு சொந்தமா வீடு வாங்கணும், அதில் வசிக்க வேண்டும் என்றுதான் ஒரு விருப்பம் இருக்கும். இருந்தாலும் அநேகமாக அனைவரும் முதலில் வாடகை வீட்டில் தான் வசிக்க ஆரம்பிக்கிறார்கள். முக்கியமாக வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் தற்காலிக வேலைக்காகவும் சரி நிரந்தரமாக வருபவர்கள் கூட முதலில் அவர்கள் பார்ப்பது ஏதாவது ஒரு வாடகை வீட்டில் தான் வசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி வாடகை வீட்டில் வசிக்க வேண்டியவர்களில் கிட்டத்தட்ட 2/3, அதாவது 2/3 அந்த வீட்டு தரகர் என்று சொல்லுவோம், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மூலமாகத்தான் வாடகை வீட்டை தேடுகிறார்கள். இதில் என்ன பிரச்சனை என்றால், இந்த மாதிரி புதிதாக வருகிறவர்கள் பொதுவாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலோ இல்லைன்றால் மற்ற போக்குவரத்து நிலையங்கள் அருகிலேயோ ஷாப்பிங் சென்டர் பக்கத்தில் இல்லைன்னா ஸ்கூல் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் வீடுகளை தேடுகிறார்கள். இதனால் எல்லோருமே அதே மாதிரி இடத்தில் தேடுவதனால் அங்கு ஒரு போட்டி மாதிரி ஆரம்பித்து விடுகிறது. ஏனென்றால் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பல வீடுகள் இருப்பதில்லை, ஆனால் நிறைய பேர் அங்கு குடியிருக்க விருப்பப்படுவதனால் அங்கு ஒரு போட்டி ஏற்பட்டு விடுகிறது.
சரி, வீடு தேடுவதற்கு போய் நாடுகின்ற ஒருவர், நீங்கள் சொன்னது போன்ற ஒரு தரகர், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். இப்ப அவரிடம் செல்கின்ற போது அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், இப்ப நான் வீடு வாடகைக்கு கேட்க போகின்றேன் என்றால் என்னென்ன எல்லாம் என்னிடமிருந்து அவர் எதிர்பார்ப்பார்?
ரியல் எஸ்டேட் ஏஜென்டோட ஒரு முக்கியமான நோக்கம் என்னவென்றால், அவர் அந்த வீட்டு சொந்தக்காரருக்கு எவ்வளவு தூரம் எவ்வளவு அதிகமாக அந்த வீட்டை வாடகைக்கு விடுவதில் பலன் கிடைக்கும் என்பதைத்தான் பார்க்கிறார். ஏனென்றால் அந்த ஏஜென்ட் வந்து அந்த வீட்டோட சொந்தக்காரரினால் அமைக்கப்பட்டவர். ஆகையானால் அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் 3 விஷயங்களை பார்க்கிறார். 1, வாடகை பணம் எவ்வளவு அதிகமாக கிடைக்க முடியுமோ அவ்வளவு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். 2வதாக அவர் பார்ப்பது, வாடகை பணம் தொடர்ச்சியாக எந்த விதமான தடங்களும் இல்லாமல் தொடர்ச்சியாக வருமா என்றும் பார்க்கிறார். 3வதாக அவர்கள் இந்த வாடகைக்கு வருபவர்கள் சொந்தக்காரரின் வீட்டை நன்றாக பராமரித்து சுத்தமாக சுகாதாரமாக வைத்திருக்க முடியுமா என்பதையும் அந்த ஏஜென்ட் கவனத்தில் கொண்டுதான் இந்த வாடகையை தேடி வருபவர்களுக்கு வீட்டை கொடுப்பதா இல்லையா என்று முடிவு செய்கிறார்.
சரி, அப்ப இப்ப என்னை பார்த்து அவர் எப்படி கணிப்பிடுவார் அவர் எதிர்பார்க்கின்ற இந்த 3 விடயங்களும் என்னிடமிருந்து கிடைக்கும் என்று சொல்லி?
பொதுவாக வாடகை கேட்டு வருபவரிடம் ஒரு ஏஜென்ட் சில முக்கிய விஷயங்களை எதிர்பார்க்கிறார். அதன்படி யார் அதிகப்படியான அந்த விஷயங்களை பூர்த்தி செய்கிறார்கள், அதிலும் மற்றவர்களை விட மேலான வகையில் பூர்த்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த ஏஜென்ட் வீட்டை தருவதற்கு அந்த சொந்தக்காரருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். முன்பு சொன்னது போல் வாடகைக்கு வருபவருக்கு வாடகை செலுத்தக்கூடிய வசதி இருக்கிறதா என்பதைத்தான் அவர் முதலில் பார்ப்பது. இப்பொழுது ஒரு ஏஜென்டிடம் போய் தனக்கு இந்த வீட்டில் வாடகைக்கு வேண்டும் என்று கேட்டால் முதலில் அவர் பார்ப்பது அந்த வாடகை கேட்டு வருபவரிடம் வருமானம் எப்படி இருக்கிறது, எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார், அவர் செய்வது நிரந்தரமான வேலையா அல்லது தற்காலிகமான வேலையா என்றெல்லாம் பார்க்கிறார். மேலும் அவர் எத்தனை காலமாக வேலை செய்து கொண்டு வருகிறார், இப்பொழுது சமீபத்தில் வந்திருந்தால் அந்த அவருக்கு வேலை எதுவும் இருக்காது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறார். மேலும் கணவன் மனைவி என்று இருந்தால் அவர்கள் 2 சம்பாதிக்கிறார்களா என்று பார்க்கிறார், தொடர்ச்சியாக வேலை செய்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறார்கள். இந்த கணிப்பில் தான் அவர்கள் வாடகை வீட்டை தேடி வருபவர்கள் வாடகை பணத்தை சிரமப்படாமல் கொடுக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள். இன்னும் அந்த ஏஜென்ட் பார்ப்பது என்னவென்றால், அவர் ஒரு நல்ல வாடகைதாரராக இருப்பாரா என்பது, அதாவது அவர் வீட்டை நன்றாக வைத்துக் கொள்வாரா என்பதை தெரிய விரும்புகிறார்கள். உதாரணமாக நீங்கள் ஏற்கனவே வேறு ஒரு இடத்தில் வாடகைக்கு இருந்து வந்திருந்தால் அந்த முந்தைய ஏஜென்டிடம் விசாரிப்பார்கள். எனவே முந்தைய ஏஜென்டிடம் இருந்து ஒரு நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் சான்றிதழ் இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் இந்த நாட்டுக்கு புதிதாக வந்திருந்து இதற்கு முன்னால் வாடகை வீட்டை எடுத்திருக்கவில்லை என்றால் இது சில சமயம் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இதை வேறு விதமாக சமாளிக்க முடியும். நீங்கள் ஒரு வீட்டை பார்க்க அந்த இன்ஸ்பெக்ஷன் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த வீட்டை பார்க்க வரும் பொழுது ஏஜென்ட் உங்களுடைய நடை உடை பாவனைகளில் இருந்து கூட உங்களை ஓரளவு கணிக்கிறார்கள். உதாரணமாக இப்பொழுது நான் ஒரு குழந்தையை கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது அந்த குழந்தை அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நான் அதை கவனிக்காமல் இருந்தால் ஒருவேளை அந்த ஏஜென்ட் என்னை பற்றி இவர் ஒரு பொறுப்பில்லாதவர் என்று நினைக்கக்கூடும்.
இப்போ நீங்கள் சொன்னீர்கள், அதாவது இப்போ அந்த முன்னர் வீடு எடுத்திருந்த அந்த ஹிஸ்ட்ரி, அப்போ அந்த ரெண்டல் ஹிஸ்ட்ரி இல்லாதவர்கள் அவர்களுக்கு வந்து அந்த வீட்டை பெறுவது கஷ்டமாக இருக்கலாம். அதை விட என்ன மாதிரியானவர்களுக்கு வீடு வாடகைக்கு கிடைப்பது சிரமமாக இருக்கும்?
பல பேர் இப்பொழுது ஒரு வீடு வாடகைக்கு இருக்கிறது என்று தெரிந்து அங்கு 10-15 பேர் பார்க்கிறார்கள். ஆனால் இதில் பல பேர்களுக்கு கிடைப்பதில்லை. இதில் பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இதை இந்த விஷயங்கள் எல்லாம் ஏஜென்ட்கள் வெளிப்படையாக தெரிவிக்க மாட்டார்கள். எந்த மாதிரியானவர்களுக்கு வாடகை வீடு சிரமம் இல்லாமல் கிடைக்கிறது என்று செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளில் பல விஷயங்கள் தெரிய வந்துள்ளன. உதாரணமாக வாடகைக்கு வீடு கிடைப்பதில் சிரமப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட 24% பேருக்கு வீடு கிடைக்காமல் போனதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவர்கள் இந்த நாய் பூனை போன்ற பெட் பிராணிகளை வைத்திருப்பதனால்தான். இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் சில அபார்ட்மெண்ட்களில் இந்த மாதிரி பிராணிகளை பெட்டாக வைத்திருக்க அனுமதிப்பதில்லை. ஆக அந்த மாதிரி வைத்திருப்பவர்களுக்கு அந்த வீடு கிடைக்காது. இன்னும் சில பேருக்கு அவர்கள் அரசாங்க பண உதவி பெறுபவர்களாக இருந்தால், அதாவது சென்ட்ரலிருந்து பெனிஃபிட் மாத்திரமே அவர்களுக்கு கிடைத்து அதுதான் அவர்களுடைய வருமானமாக இருந்தால் அவர்களுக்கும் வீடு கிடைப்பது அரிதாக இருக்கிறது என்று தெரிய வந்துள்ளது. இவ்வாறு சிரமப்படுபவர்கள் கிட்டத்தட்ட 17% இருக்கிறார்கள். மேலும் சிலருக்கு எப்படி என்றால் வீட்டை பார்க்க தேவைப்படுபவர்கள் வயதானவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் கிடைப்பதில் சிரமம் இருக்கிறது. காரணம், அவர்கள் வயதானவர்களாக இருந்தால் வீட்டை ஒழுங்காக பராமரிக்காமல் இருக்கக்கூடும் என்று ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான நம்பிக்கை இருக்கிறது. இதே போல் குழந்தைகள் வைத்திருந்தால் கூட சில சமயம் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. இவை எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லப்படுவதில்லை என்றாலும் இவை எல்லாம் வாடகைக்கு வீடு கிடைப்பதற்கு எதிர்ப்படையான காரணங்களாக இருக்கின்றது என்பதுதான் இந்த ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது.
சரி, இப்போ வந்து புதிதாக இந்த நாட்டில் குடியேறி வந்தவர்களுக்கு ரெண்டல் ஹிஸ்ட்ரி என்பது இருக்காது, நாங்கள் முதலிலே பார்த்த மாதிரி. அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி தனது தகுதியை வெளிப்படுத்த முடியும்? அதோடு இன்னும் ஒன்று, இப்போ வயதானவர்கள், குழந்தைகள் உள்ளவர்கள், அரசாங்க பண உதவி பெறுபவர்கள் போன்றவர்களுக்கு வந்து இப்படி வீடு எடுப்பது கஷ்டம் என்று நீங்கள் சொன்னீர்கள். அப்போ அவர்கள் எப்படி தங்களுக்கு பிடித்த வீட்டை வாடகைக்கு எடுக்க முடியும்? என்ன வழி இருக்கின்றது?
இது ஒரு ஒரு கஷ்டமான நிலைமைதான். உங்களுக்கு ரெண்டல் ஹிஸ்டரி இல்லை என்றால் ஒரு ஏஜென்ட் உங்களை பற்றி ஒரு ஒரு நல்ல கணிப்பு எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் உங்களுக்கு அந்த வாடகை வீடு கிடைப்பதில் ஒரு சிரமம் ஏற்படலாம். உங்களுக்கு முந்தைய வாடகை சரித்திரம் இல்லை என்றாலும் அந்த ஏஜென்ட் உடன் நேரடியாகவோ அல்லது உங்களுக்கு தெரிந்த வேறு ஒரு நண்பர் மூலமாகவோ அடிக்கடி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் அந்த ஏஜென்ட்டுக்கு உங்கள் மீது ஒரு நல்ல நம்பிக்கை வரக்கூடும். அதை வைத்து அந்த வீடு கிடைப்பதற்கு ஒரு சாத்தியமாக இருக்கலாம். இன்னும் சில வழிகளில் கூட முயற்சி செய்யலாம். உதாரணமாக இப்பொழுது நீங்கள் ஒரு இடத்தை பார்த்திருக்கிறீர்கள், ஒரு வீட்டை பார்த்திருக்கிறீர்கள். அதை எப்படியும் அது நல்ல இடத்தில் இருக்கிறது, அது உங்களுக்கு எப்படியும் பெற்றுத்தான் ஆக வேண்டும் நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அதே சமயத்தில் இன்னும் பலர் அதே வீட்டுக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்ஷனை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த வீடு போய்விடக்கூடும் என்று உங்களுக்கு தோன்றினால் நீங்கள் இதை வேறு சில வழிகளில் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொள்ளலாம். சொல்லப்போனால் அந்த ஏஜென்ட் ஒரு தொகையை நிர்ணயித்து வைத்திருக்கிறார், வாடகை இவ்வளவு டாலர்கள் என்று. நீங்கள் அந்த ஏஜென்ட் நிர்ணயித்த வாடகையை விட அதிக வாடகை கொடுக்கலாம் என்று சொன்னால் அதை ஏஜென்ட் உங்களுக்கு சாதகமாக பார்க்கக்கூடும். இன்னொன்று, சாதாரணமாக மற்றவர்கள் 6 மாத்திரமே வாடகை அக்ரிமெண்ட் செய்வார்கள். நீங்கள் அதை ஒரு வருடத்துக்கு செய்ய முடியும் என்று சொல்லலாம். இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால் ஒரு வருடம் என்பது நீண்ட காலம். ஏனென்றால் ஒரு வருடத்தில் நமது வாழ்க்கையில் என்னென்ன மாறுதல்கள் வரக்கூடும் என்பது நமக்கு தெரியாது. எனவே அதை கொஞ்சம் யோசித்து தான் செய்ய வேண்டும். இன்னொரு வழி, அதிகப்படியாக முன்பணம் கொடுப்பது. அதாவது பொதுவாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தால் 2 வாரம் வாடகை பணம் தான் முந்தையாக எதிர்பார்க்கிறார்கள். அதே நீங்கள் அதை விட அதிகமாக 6 வாரங்கள் என்றோ 8 வாரங்கள் என்றோ கொடுப்பேன் என்று சொன்னால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும்.
மிக்க நன்றி யூசுப் அவர்களே. புதிதாக வீடு ஒன்றை வாடகைக்கு எடுக்க விரும்புபவர்கள் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் பற்றி விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.